Sadvaitam Savadhutam Harijana Sahitam Krishna Chaitanya Devam Sri Radha Krishna Padam Sahagana Lalita Sri Sadharam Vita Vistra. I've been introduced as a direct disciple of Srila Prabhupada. That is undoubtedly my great undeserved fortune. But more important than being a disciple of Srila Prabhupada is being a follower of Srila Prabhupada. Usually these two terms are disciple and follower are used interchangeably. But it's not necessarily that everyone who took initiation from Srila Prabhupada is following what they vowed to follow, unfortunately. And apart from those who are direct disciples of Srila Prabhupada, there are many followers of Srila Prabhupada. Even though they may not be personally initiated by him, they may be initiated by some of his disciples. If they're following Srila Prabhupada, that's a very good position to be in. One does not achieve the perfection of life simply by sitting in a ceremony, an initiation ceremony. That's also an important part of one's progress toward the perfection of life. As Srila Rupa Goswami begins the list of 64 parts of bhakti, bhakti angas.
Srila Rupa Goswami bhakti nude 64 angangal patti irukkar
by saying tasmad guru padashraya. Then one should take shelter of the lotus feet of a guru. Krishna dikshanu shikshanam. And one should take initiation. The second item is that one should take initiation. And learn from him. Anushiksha means also can learn from those who are his followers. And Vishrambhena Guru Seva, that one should with affection and respect serve the Guru. So it's not that the taking diksha is unimportant. And having a guru is important. But more important than having sat in a ceremony of initiation is to follow all the rules and regulations and all the directions given by the guru. And the gurus who are following Srila Prabhupada, they should teach their disciples to follow the same thing that they were taught. This is the meaning of parampara.
Yaar vandu Srila Prabhupada pinpatrakudiyaro avanga vandu Srila Prabhupada சில பிரபுபாதத்துல இருந்து அவங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ அதே விஷயத்தை தங்களுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் பரம்பரை அப்படிங்கறதுடைய பொருள்.
So in that way there should be many generations of followers of Srila Prabhupada, even though not everyone is directly and personally initiated by him.
அதன் மூலமா ஸ்ரீல பிரபுபாதரை பின்பற்றக்கூடியவர்கள் பல்வேறு தலைமுறையினர் இருப்பார்கள். அவங்க எல்லாருமே ஸ்ரீல பிரபுபாதரோட நேரடியா தனிப்பட்ட முறையில தீட்சை பெறாவிட்டாலும் அவங்க எல்லாரும் பிரபுபாதரை பின்பற்றக்கூடியவராக இருக்க முடியும்.
In the Gaudiya Vaishnava Sampradaya, in which Srila Prabhupada is a guru, a very prominent acharya. Yeah.
Gaudiya Vaishnava Sampradaya la Srila Prabhupada or mukhyamana acharyaraga irukkirar.
All the members are called rupanugas.
In the sampradaya la irukkura ella urupinargalume rupanugargal nu alaikapadigirargal,
which means followers of Rupa Goswami.
ரூபானந்த அப்படின்னா ரூப கோஸ்வாமியை பின்பற்றக்கூடியவர்கள் என்ற பொருள்.
And a term has been coined in the modern age, Prabhupada Anuga, follower of Srila Prabhupada.
நவீன காலத்துல ஒரு வார்த்தை புதிதாக உற்பத்தி செய்யப்பட்டது, பிரபுபாதா அனுகா, பிரபுபாதரை பின்பற்றக்கூடியவர்கள் என்று.
So the Chaitanya Mahaprabhu Sampradaya, the Gaudiya Sampradaya is called the Rupanuga, not the Chaitanya Anuga.
சைதன்ய மகாபுவ பின்பற்றி வரக்கூடிய சம்பிரதாயமானது ரூபானுகா என்று அழைக்கப்படுகிறது, சைதன்யானுகா என்று அழைக்கப்படுவது இல்லை.
Because Chaitanya Mahaprabhu, he personally didn't write any books.
ஏன்னா சைதன்ய மகாபிரபு தனிப்பட்ட முறையில் அவர் எந்த ஒரு புத்தகத்தையும் எழுதவில்லை.
It said that he wrote by hand one copy of Bhagavad Gita. That still said to be in existence.
அவர் தன்னுடைய கைப்பட பகவத் கீதை ஒரு பிரதி எழுதினார் அப்படினு சொல்லி சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது.
But as far as original compositions are concerned, there's Shikshashtaka and some other verses are found in Chaitanya Charitamrita that are composed by him. Said to be spoken by him.
ஆனா அவராலேயே இயற்றப்பட்டதா நாம பார்த்தோம் அப்படின்னா சிக்ஷாஷ்டகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா சைதன்ய சரிதாமிரத்துல ஒரு சில ஸ்லோகங்கள் அவரால் சொல்லப்பட்டது, மேற்கோள் காட்டப்பட்டது.
Of course he is the giver of all the Vedas.
உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா அவர் தான் எல்லா வேதங்களையும் கொடுத்தவர்.
And any inspiration anyone has to write anything about Krishna or about anything else for that matter comes from him.
யாராவது ஏதாவது எழுதணும்னு நினைச்சாங்கன்னா கிருஷ்ணரை பத்தியா இருந்தாலும் சரி எதை பத்தி இருந்தாலும் சரி அதற்கான விஷயங்கள் வந்து அவர்கிட்டதான் வருது.
சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மச்சஸ்மிருதி ஞானம் அபோஹனம் ச. From Krishna, within the heart, comes knowledge, remembrance and forgetfulness.
இதயத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய கிருஷ்ணரிடமிருந்து நமக்கு நினைவாற்றால் மறதி ஞானம் மூன்றும் கிடைக்கின்றது.
And that Chaitanya Mahaprabhu is Krishna.
Chaitanya Mahaprabhu Shakshat Krishnare.
Ya Atmanta Yami Purusha Iti Syo Sangsa Vibhavaha. He is described in Chaitanya Charitamrita as the Paramatma in everyone's heart. That is Chaitanya Mahaprabhu.
சைதன்ய சரிதாமிரத்தில் சைதன்ய மகாபிரபு எல்லோருடைய இதயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார்.
But still our sampradaya is called Rupanuga sampradaya because Chaitanya Mahaprabhu, his teachings, which he intended to be composed into books, were principally given to Rupa Goswami and Sanatana Goswami.
இருந்தாலும் நம்மளுடைய சம்பிரதாயமானது ரூபானுகர்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா சைதன்ய மகாபிரபு எந்த உபதேசம் எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சாரோ, எந்த புத்தகம் எல்லாம் எழுதணும் நினைச்சாரோ, அது வந்து ரூப கோஸ்வாமிக்கும் சனாதன கோஸ்வாமிக்கும் கொடுக்கப்பட்டது.
Even though Sanatan was the elder brother of Rupa, Rupa was considered the leader of the Gaudiya Vaishnavas. So our sampradayas, because he gave the instructions on behalf of Chaitanya Mahaprabhu, therefore we are called Rupanuga sampradaya.
Rupa Goswami காட்டிலும் சனாதன அவருடைய மூத்த சகோதரர்கள் இருக்கிற பட்சத்திலும் ரூபானுகர்கள் என்று நாம் அழைக்கப்படுறோம். ஏன்னா அவர் தான் சைத்தன்ய மகாபிரபு எந்த செய்தியை கொடுக்கணும்னு நினைச்சாரோ அந்த செய்தியை மக்களுக்கு கொடுத்தார்.
But there's so much to give, so much to write, so much to say. It's not possible to say everything or write everything for one person. Vyas gave a massive contribution. But even that, to fully understand it, then the commentaries of further acharyas are needed. And the real essence of, well, what is the essence of Vyasa's contribution? That is Srimad Bhagavatam. Sarva Vedetihasanam Saram Saram Hildaharitam. In Srimad Bhagavatam, it is described about Srimad Bhagavatam that it is the essence of all the Vedas, Puranas, Itihasas. But to understand that properly, in its full, the actual essence of that, then Chaitanya Mahaprabhu came to explain that. That is why Srila Prabhupada begins his written commentary on Srimad Bhagavatam with the introduction consists of an overview of some of the pastimes of and the teachings of Chaitanya Mahaprabhu.
Chaitanya Mahaprabhu's life and
So Chaitanya Mahaprabhu, he was personally relishing the rasa which are described in Srimad Bhagavatam.
Chaitanya Mahaprabhu, Srimad Bhagavata Vilakapatrukkuriya Rasatai, Avar Migavum Anubhavittar.
In Srimad Bhagavatam, in the beginning, Vyasadeva recommends.
Srimad Bhagavatamude Aarambathila, Vyasadeva Namakku Parinthurikkirar.
Pibhata Bhagavata Rasamalayam. Just drink this nectar, rasa of Srimad Bhagavatam.
Srimad Bhagavatam entra in the Rasatai Parugi Anubhavingalnu Soli Avar Ange Vilakkirar.
Chaitanya Mahaprabhu was doing that.
Chaitanya Mahaprabhu adhu seidhu kondirundar.
Actually, that essence of Srimad Bhagavatam is mentioned, but in a somewhat cautious manner.
Srimad Bhagavatamudaiya andha saramanadhu anga kodukapattirukku, ana anga vandhu romba echirikkaiyodu kodukapattirukku.
In a less cautious manner, the later manifestations of Vyasadeva later expressed that in a more explicit manner. And one of the pillars, or the essential text in Gauriya Vaishnavism over the centuries has been the Gita Govinda of Jaidev.
Gauriya Vaishnava Sampradayathila oru mukkiyamana thoonaga pala nootraandugalaga vilangi varakkoodiyathu Jaidev Goswami kodutha Gita Govindam,
which explains in more detail the rasa dance of, or the meeting and the pastimes between meeting and separation of Radha and Krishna.
அந்த கீத கோவிந்தமானது ராதை கிருஷ்ணருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சந்திப்பு, அவர்களுடைய பிரிவு, அவர்களுடைய ராசரணனம், இது எல்லாத்தையும் விளக்கக்கூடியதா இருக்கு.
So this simple text, in many ways very simple, and simple in the matter the storyline is not very complex. It's not complex like Mahabharata.
இது மிகவும் எளிமையான விதத்தில் கொடுக்கப்பட்டது. எளிமையான அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கதையினுடைய வடிவமானது
Mahabharata can get very complex, isn't it?
மகாபாரதம் மிகவும் சிக்கலானதாக அமையலாம்.
You have one story within another story within another story within another story. You sometimes you forget who's speaking and what's going on, and then the stories themselves are extremely complex.
அதுல மகாபாரதத்தை பாத்தீங்கன்னா ஒரு கதை இருக்கும், அந்த ஒரு கதைக்குள்ளார இன்னொரு கதை இருக்கும், அந்த இன்னொரு கதைக்குள்ள இன்னொரு கதை இருக்கும், அதுக்குள்ள இன்னொரு கதை இருக்கும், அதுக்குள்ள இன்னொரு கதை இருக்கும். இப்படியே பார்த்தோம் அப்படின்னா அந்த கதையில உள்ள போயிட்டே இருக்கும். யார் பேசுறாங்க, யாருக்கு முதல்ல முன்னாடி யார் பேசிட்டு நமக்கு தெரியாம போகும். அந்த கதையும் ரொம்ப நமக்கு சிக்கலுடையதாக இருக்கலாம்.
But the story line of Gita Govinda is very simple.
ஆனா கீத கோவிந்தத்துடைய கதை வடிவமானது மிகவும் எளிமையானது.
It concerns the intimate relationship between Radha and Krishna.
Radhikum Krishnarukum neele irukkuriya uravai nerukumana uravai dhaan adu chutti kaatukirathu.
And maybe 45 something like that commentaries on it.
Adhula vandu kittathukku 45 vilakkuraigal kodukapattirukken.
And in Bengal, which is the, you could say, the homeland of Gauriya culture, the whole culture was in Bengal, Manipur, the whole culture was based around this.
Gauriya kalacharathinudaiya
around the, especially around the remembrance of dramatic performance of songs about the relationship between Radha and Krishna.
Gauriya kalacharathinudaiya adipadaiya adudaiya illama vilangakudiya Bangalathiliyum Manipurliyum paartham appadina anga inda கீதை கோவிந்தத்தை அடிப்படையா வைத்து நிறைய விஷயங்கள் அங்க அரங்கேற்றப்படுகின்றன. நிறைய நாடகங்கள், பேச்சுகள், நிறைய புத்தகங்கள் எல்லாம் அதை அடிப்படையா வைத்து சொல்லப்பட்டு.
சைதன்ய மகாபிரபு, he personally relished especially the compositions of the Gita Govinda of Jayadev.
சைதன்ய மகாபிரபு குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ஜெயதேவ் கோஸ்வாமியுடைய இந்த இதை ரொம்ப அதிகமாக ரசித்தார்.
And the songs of other Vaishnava poets, especially Bhavabhuti, Chandidas.
Bhavabhuti, Chandidas, pondra Vaishnava kavigalude paadalaiyum avar rasithullar.
The Krishna Karnamrita of Leelashuk.
Leelashukarude Krishna Karnamritam avar svaipar.
And a work that was contemporary of Chaitanya Mahaprabhu at that time, Rai Ramananda's Chaitanya Vallabh Natakam.
சைத்தன்ய மகாபிரபு இருந்த காலத்துல ஏற்றப்பட்டது என்னன்னா ராய் ராமானந்தருடைய சைத்தன்ய வல்லப நாடகம்.
So this is a very extremely exalted subject matter.
இது எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப உயர்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடியதா.
Which from external vision appears to be it's romance, or you could say sexual matters.
வெளிப்புறமா இதை பார்த்தோம் அப்படின்னா இது ஏதோ காதல் விஷயத்தை குறிக்கக்கூடியதாக தோன்றலாம்.
But of course the great acharyas who commented on that, they never thought that Krishna's pastimes are some mundane low class sexual matters.
ஆனா இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு ஆச்சாரியர்களுமே கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து ஏதோ ஒரு பௌதிகமான காமத்தின் அடிப்படையிலான விஷயங்களாக அவங்க யாருமே கருதுனது கிடையாது.
The acharyas, who are the Vaishnava acharyas, they are of the purest and highest consciousness.
Vaishnava acharyas மிகவும் தூய்மையானதாகவும் உயர்வானதாகவும் உணர்வுகளை கொண்டிருந்தார்கள்.
They have no interest in anything of this material world.
அவங்க இந்த ஜட உலகத்தை சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலுமே ஆர்வம் இல்லாதவர்கள்.
So they would not waste their time, or they would have no attraction for that which is low class and vulgar.
மிகவும் கீழ்தரமானது, மோசமான விஷயங்கள்ல அவங்க தங்களுடைய நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள், அவங்க ஆர்வமுடையவர்களாக இருக்க மாட்டார்கள்.
They're not even interested in the what you might call the high class non-Krishna consciousness.
கிருஷ்ண பக்தி இல்லாம நீங்க வந்து உயர்ந்த விஷயங்கள் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுல கூட வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ஆர்வம் காட்ட மாட்டார்கள்.
There are great Sanskrit poets. Kalidas is maybe the most famous.
ரொம்ப அற்புதமான சமஸ்கிருத பாடல்களா பாடல் ஆசிரியர்களா இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா
காளிதாசர். The Vaishnava acharyas, they're not interested in commenting on Kalidas's works.
ஆனா வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் காளிதாசருடைய பாடல்கள் வந்து வியாக்கியானம் கொடுக்கறது ஆர்வமுடையவர்களாக கிடையாது.
In recent times there have been great Bengali poets, among whom most famous is ரவீந்திரநாத் தாகூர்.
வங்காளத்தை பாத்தீங்கன்னா சமீப காலத்துலயும் நிறைய ரொம்ப பிரபலமான பாடல்கள் பாடலாசிரியர்கள் உருவாகி இருக்காங்க. அதுல ரொம்ப பிரபலமானவர் ரவீந்திரநாத் தாகூர்.
There are others also.
மற்றவர்களும் இருக்காங்க.
But the Vaishnava Acharyas, they are not concerned with their works, even though they may be poetically very beautiful.
கவிஞர்கள் அது ரொம்ப அற்புதமா இருக்கிற பட்சத்திலேயே வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அவர்களுடைய இலக்கியங்கள் வந்து ஆரம்ப பாடல்கள் கிடையாது.
Even some of the songs or the poems by Rabi Tagore or Kavi Nazrul Islam, they're also about Krishna.
And Rabindranath Tagore bro Islam charitra,
it's another famous book.
இன்னொரு பிரபலமான ஒரு பாடல் இருக்கு. அவங்களுடைய விஷயங்கள்ல அவங்களும் ஒரு சில பாடல்கள் கிருஷ்ணனை பத்தி எழுதியிருக்கலாம்.
Bengalis may know.
ஆனா அதுல வந்து வைஷ்ணவ
ஆச்சாரிய Kavi Nazrul Islam, famous poet, modern poet, obviously from Islamic background, but he wrote poems also about Krishna.
அவர் இஸ்லாமியத்தை சேர்ந்த பட்சத்திலேயும் கிருஷ்ணனை பத்தியும் ஒரு சில பாடல்கள் எழுதியிருக்கிறார்.
They wrote some poems about Krishna and then so much about so many other things. They weren't Vaishnavas per se.
அவங்க வந்து கிருஷ்ணரை பத்தி ஏதோ ஒரு சில பாடல்கள் எழுதியிருக்கலாம். ஆனா நிறைய பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வேற என்னவோ விஷயங்களை பத்தி எழுதியிருக்காங்க. அதனால அவங்க வைஷ்ணவர்கள் நமக்கு கருதுறது கிடையாது.
But in a culture where Krishna is so prominent, they also wrote something about Krishna.
அவங்க வந்து கிருஷ்ணன் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய கலாச்சாரத்துல இருந்ததுனால கிருஷ்ணனை பத்தி ஏதோ கொஞ்சம் எழுதி வச்சிருக்காங்க அவ்வளவுதான்.
But Vaishnavas, no, they write about this, that, something else, and also something about Krishna. They're not Vaishnavas. Something just like nowadays, modern Hindu also. They'll watch TV. They may go to see the cricket match, Chennai Super Kings.
Chennai Super Kings or a cricket match பார்க்கறதுக்கு போலாம்.
They may take their family out to some Subway or McDonald's or something like this.
அவங்க வந்து மெக்டொனால்ட்ஸ்க்கு தங்களோட குடும்பத்தை கூட்டிட்டு போகலாம்.
And they may also sometime go to the Krishna temple and say, or to the Vaishnava temple, and then they may say Om Namo Narayana.
அவங்க சில நேரம் வந்து கிருஷ்ணர் கோயிலுக்கு வைஷ்ணவர்கள் கோயிலுக்கு விஷ்ணு கோயிலுக்கு போய் அங்க வந்து ஓம் நமோ நாராயணன் ஏதோ ஒரு சில நேரம் சொல்லலாம்.
So because they, sometimes they go to the Vishnu temple, it doesn't mean that they are an authority on bhakti, Krishna bhakti.
ஏதோ ஒரு சில நேரம் விஷ்ணு கோயிலுக்கு போறாங்க அப்படிங்கறனால கிருஷ்ண பக்தியில அவங்க வந்து அதிகாரம் உடையவர்களாக அங்கீகரிக்கப்பட்டவர்களாக ஆயிடுறது கிடையாது.
It's just something in their life which is probably not as important to them as the Chennai Super Kings.
அது அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ அவங்களுக்கு அது வந்து அந்த அளவு முக்கியமானது கிடையாது. அவங்களுக்கு சூப்பர் கிங்ஸ் மாதிரி சூப்பர் கிங்ஸ் கொடுக்குற முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது.
So that these poets, they may write something about Krishna or Rama, that doesn't make them, even it's very poetic, it doesn't mean that they're actually Vaishnavas.
தமிழ் கவிஞர்கள் அவங்க வந்து கிருஷ்ணரை பற்றி ரொம்ப அற்புதமான கவிநயத்தோடு ஏதாவது எழுதலாம். இருந்தாலும் அது வந்து அவங்கள வந்து வைஷ்ணவர் ஆக்கிறது கிடையாது.
So the Vaishnavas, their subject is Krishna.
வைஷ்ணவர்களுடைய பொருள் வைஷ்ணவர்களுடைய விஷயம் வந்து கிருஷ்ணர் மட்டுமே.
And Chaitanya Mahaprabhu, he was relishing these Vaishnava poets, their works.
சைதன்ய மகாபிரபு இந்த வைஷ்ணவ கவிஞர்களுடைய பாடல்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்.
Even though from a mundane poetical perspective, of course, even from mundane poetical perspective, these were excellent poets, but someone might think that someone else is as good or maybe even better.
பௌதிகமான கவிநயத்தின்படி பார்த்தா கூட இந்த வைஷ்ணவ கவிஞர்களுடைய பாடல்கள் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கு. இருந்தாலும் அதை விட உயர்ந்த பாடல்கள் இருக்கிறத ஒரு சிலர் பார்த்து சொல்லலாம்.
But great Vaishnavas, then they're not interested in these works because primarily because of their poetic value, but because they are pure glorifications of Krishna.
ஆனா தூய வைஷ்ணவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பாடல்கள் மேல பற்றுதல் கொள்றதுக்கு காரணம் கிருஷ்ணர் மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பற்றுதல் தான். இந்த அதுல இருக்கக்கூடிய கவிநயமானது அவங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவமானது கிடையாது.
So even though the subject matter from to a mundane person might seem to be mundane, as it's the love affairs of Radha and Krishna. The great Vaishnavas, they know that this is totally spotless and beyond any mundane consideration.
Radha Krishna kedaiyil irukkudi indha uravu kurithu irukkudi indha ilakkiyangal oru bhaudhigavadikku idhuvum oru bhaudhigamana oru ilakkiyam appdin thondrana kuda Vaishnava acharyargal adha eppadi paarkraangana idhu muttilum bhaudhigathukku apparpattathu idhila endha vidhamana jada kalangamum kedaiyadhu endra paarkraargal.
One time in Puri, Chaitanya Mahaprabhu was close to the temple and he heard some very sweet recitation of Gita Govinda.
ஒரு தடவை சைத்தன்ய மகாபிரபு பூரியில கோயிலுக்கு பக்கத்துல இருந்தார். அப்ப அவர் கீத கோவிந்தத்தை ரொம்ப இனிமையா ஒருத்தர் வந்து பாடுறதை கேட்டார்.
And he found it so sweet and attractive that being overcome with ecstasy, he ran toward the sound, wanting to embrace the person who was reciting.
அந்த பாடலை அவர் கேட்கும் போது அவருக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அவர் அந்த பரவச நிலையில அவர் வந்து ஓடி போய் யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு அரவணைக்கணும்னு போனார்.
And he didn't, he was so overcome with ecstasy, he didn't see the path, he was just running through the thorns and everything. Thorn trees were cutting his body.
அவர் வந்து எப்படி பாதை இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கவே கிடையாது. எங்க இருந்து அந்த கீத கோவிந்தத்தினுடைய சப்தம் வருதுன்னு கேட்டுட்டு அதை நோக்கி விரைந்து ஓடினார். வழியில் இருக்கக்கூடிய முறிச்செடிகள்லாம் அவருடைய உடம்பை கிழிக்கிறத கூட அவர் கண்டுகொள்ளவே இல்லை.
His servant Govinda was with him as usual. He was with him all, most of the time.
அவருடைய சேவகரான கோவிந்தர் அவர் கூட இருந்தார். ஏன்னா அவர் பெரும்பாலும் நேரங்கள் அவர் கூட தான் இருப்பார்.
So Govinda could understand that the singer is a woman.
கோவிந்தர் புரிஞ்சுட்டார் அதை பாடக்கூடியவர் வந்து ஒரு பெண்மணி அப்படிங்கறத.
Chaitanya Mahaprabhu was in such ecstasy, he couldn't differentiate.
Chaitanya Mahaprabhu entirely pravartanar adina avarala avarunda adu veerpadichi paarkave illai.
So Chaitanya Mahaprabhu was running to embrace the singer. Chaitanya Mahaprabhu is a sannyasi.
Chaitanya Mahaprabhu vegama odinirunda andha paadagara vandu aravanikkadukaga avaru sannyasi alle.
Of course Chaitanya Mahaprabhu is far more than any sannyasi. But he very strictly followed the rules of sannyas. So Govinda ran after Chaitanya Mahaprabhu.
Govinda Chaitanya Mahaprabhu pinnadi avaru odinar
and caught hold of him.
Chaitanya Mahaprabhu pidichar.
That's not enough to stop Chaitanya Mahaprabhu. Govinda shouted, "It's a woman!" And then Chaitanya Mahaprabhu came to external consciousness.
அப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து வெளிப்புற உணர்வுக்கு வந்தார்.
By hearing the word woman.
பெண் அப்படிங்கிற வார்த்தை கேட்டேன்.
For a sannyasi, the word woman, when it means a mundane woman, it's like hearing something like gunda or lion, something very dangerous.
சன்னியாசிக்கு வந்து பெண் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கறது, பௌதிகமான பெண் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப அபாயகரமானது. குண்டா அல்லது சிங்கம் அது மாதிரி வார்த்தையை கேட்கறது போன்ற ஒரு நிலை.
So then Chaitanya Mahaprabhu was running to embrace the singer, instead he embraced Govinda.
அப்ப சைத்தன்ய மகாபிரபு அந்த பாடகரை அரவணைக்கிறதுக்காக ஓடினவர் உடனே நிறுத்திட்டு கோவிந்தரை அரவணைத்தார்.
And he said, "Govinda, you have saved my life." Because practically, if a sannyasi was to embrace a woman, that would be such a shame. And as as in Bhagavad Gita, Chaitanya Mahaprabhu says, Sambhavitasya cha kirtir maranadati richyate. For one who has been honored, dishonor is worse than death.
Bhagavad Gita I said
in Bhagavad Gita, Chaitanya Mahaprabhu said, I deliberately said that.
Bhagavad Gita Chaitanya Mahaprabhu said
that. Sometimes you are editing, but that wasn't a good edit.
பகவத்கீதையில சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், மதிக்கத்தக்க ஒரு நபருக்கு அவமானமானது மரணத்தை விட பெரியதுன்னு.
So the subject matter of Gita Govinda is the loving affair of Radha and Krishna.
Gita Govinda-thunude vishayamanadhu Radha Krishna-yude avargalude kaadalai pattiyadhaan.
Chaitanya Mahaprabhu was such a strict sannyasi.
Chaitanya Mahaprabhu avlo avlo kattukopana oru sannyasi.
That there's another incident that he, you know, he personally he didn't interact with women.
தனிப்பட்ட முறையில் அவர் வந்து பெண்களோட எப்பவுமே வந்து பழகுறது கிடையாது.
There's another incident where every year the devotees from Bengal would come to meet Chaitanya Mahaprabhu in Puri.
இன்னொரு லீலை பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒவ்வொரு வருடமும் பூரி சைத்தன்ய மகாபிரபு பார்க்கறதுக்காக பூரிக்கு பக்தர்கள் வருவாங்க வங்காளத்திலிருந்து.
One of the devotees was Parameshwar Modak.
அதுல ஒரு பக்தர் பரமேஸ்வர மோதக்.
மோதக் மீன்ஸ் ஒன் ஹூ மேக்ஸ் ஸ்வீட் ஸ்வீட் மேக்கர்.
மோதக் அப்படின்னா யார் வந்து இனிப்பு தயாரிப்பாங்களோ அத்தகையவர்.
சோ இன் ஹிஸ் சைல்ட்ஹுட் சைத்தன்ய மகாபிரபு யூஸ் டு கோ அண்ட் டேக் சம் ஸ்வீட்ஸ் ஃப்ரம் ஹிம்.
தன்னுடைய குழந்தை பருவத்தில் சைத்தன்ய மகாபிரபு அவர் கிட்ட போய் அங்கிருந்து ஒரு சில இனிப்புகளை சேர்த்துக் கொள்வார்.
சோ by this time Chaitanya Mahaprabhu had taken sannyas, so he must have been quite old. Parameshwar Modak
Chaitanya Mahaprabhu ipo vandu sannyasam eduthaar, adanalai Chaitanya Modak vandu konjam vayadanavaraga irupaar nam edhirpaarkalam.
So when he arrived in Puri he went to see Chaitanya Mahaprabhu.
Avaru Puriye vandadha bodhu avaru Chaitanya Mahaprabhu paakkuradhukaga ponaar,
and he told him that yes, this year Mukundar Mata, the mother of Mukunda, that means Parameshwar Modak's wife, she has also come.
அவர் சைத்தன்ய மகாபிரபு சொன்னார் முகுந்த மாதக்கும் வந்திருக்காங்க, அதாவது முகுந்தருடைய அம்மா அவங்க அது யாருன்னா இவர் பரமேஸ்வருடைய மனைவி, அவங்களும் என் கூட வந்திருக்காங்கன்னு சொல்லி மகாபிரபு சொன்னார்.
So that's the system. You don't, in Vedic culture the woman's name is not said.
அதுதான் கலாச்சாரம். வேத கலாச்சாரத்தை பார்த்தோம் அப்படின்னா பெண்ணுடைய பெயர் சொல்லப்படுவது கிடையாது.
You say the mother of the eldest son, like that.
அவங்க பொதுவா மூத்த பையனோட அம்மா, மூத்த பையனோட பேரை சொல்லி அவங்களோட அம்மான்னு தான் அவங்கள சொல்லுவாங்க.
So Chaitanya Mahaprabhu, he felt, oh, he shouldn't speak to me about a woman.
சைத்தன்ய மகாபிரபு உணர்ந்த, ஓ, பெண்ணை பத்தி என்கிட்ட பேசக்கூடாது இவர் அப்படின்னு.
There was actually an infringement of the proper etiquette.
அங்க வந்து முறையான நடத்தையை பத்திய ஒரு சிக்கல் எழுது.
But you see, she's an old woman, she's just like a mother in age to Chaitanya Mahaprabhu.
அவங்க வந்து ஒரு வயதான பெண்மணி, சைத்தன்ய மகாபிரபு வயதுல பார்த்தோம் அப்படின்னா அம்மாவை போன்றவங்க அவங்க.
And in his childhood she must have been personally feeding him sweets all these days.
குழந்தை பருவத்துல அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில அவங்க வந்து இனிப்பு கூட கொடுத்து ஊட்டி வளர்ந்திருக்கலாம்.
But still, as a sannyasi, he wanted to follow so strictly.
இருந்தாலும் ஒரு சன்னியாசியா இந்த விதிமுறைகளெல்லாம் அவருக்கு வந்து கட்டுக்கோப்போடு பின்பற்றணும்னு பிரியப்பட்டார்.
And he was relishing Gita Govinda.
அதே சமயத்தில் அவர் வந்து கீத கோவிந்தத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்.
Nowadays, of course, the culture has changed. I don't think it's for the better, but it's definitely changed.
இப்போ பார்த்தோம் அப்படின்னா கலாச்சாரமானது நிறைய மாறி இருக்கு.
And there's less restriction between men and women, in any sphere there's less restriction.
எந்த பிரிவுல பார்த்தாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய கட்டுப்பாடானது மிகவும் குறைவாக உள்ளது.
So sannyasis, they may also not alone, but they may also give some spiritual direction to the ladies like that.
சன்னியாசிகள் வந்து தனிப்பட்ட முறையில் தனியா இல்லாட்டியும் அவங்க வந்து பெண்களுக்கு கூட ஒரு சில ஆன்மீக வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய வழக்கமாக இருக்கிறது.
But still the system should be, as Prabhupada always stressed, that in childhood the woman should be under the protection of her father, in throughout her most of her life under the protection of her husband, and in old age under the protection of her eldest son.
ஸ்ரீல பிரபுபாத் பலமுறை சொல்லி இருக்கிறார், ஒரு பெண்ணானவங்க தன்னுடைய இளமை குழந்தை பருவத்துல வந்து
ஸ்ரீல பிரபுபாத் always stressed this.
ஸ்ரீல பிரபுபாத் எப்பவுமே வலியுறுத்தி
this is of course a Vedic injunction, it's not Prabhupada's invention.
இது பிரபுபாத் வலியுறுத்தி இருக்கிறார் அப்படின்னால இது பிரபுபாத் சொன்னது கிடையாது, வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. பெண்ணானவள் தன்னுடைய ஆரம்ப பருவத்துல தந்தையின் பாதுகாப்பின் கீழும், அதன் பிறகு கணவனுடைய பாதுகாப்பின் கீழும், வயதான பிறகு மகனுடைய பாதுகாப்பின் கீழும் இருக்க வேண்டும் அப்படின்னு.
So the actual subject matter of focus for the Gaudiya Sampradaya is the pastimes of Radha and Krishna, that particular
Gaudiya Vaishnava Sampradayathla or kurippa namakku vande irukkakoodiya porula nammude kaluthu enga povudna Radha Krishna kidaiyana nilaya dhaan.
However, Srila Prabhupada promoted very much the study and understanding of Bhagavad Gita.
ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் பார்த்தீங்க அப்படின்னா பகவத்கீதையை படிச்சு அதை புரிஞ்சுக்கிறத ரொம்ப அதிகமா வலியுறுத்தினார்.
This starting from the time of Bhaktivinoda Thakur, he had introduced some caution in entering the or trying to discuss and understand the intimate pastimes of Radha and Krishna.
பக்திவினோத் தாக்கருடைய காலத்துல இருந்து அவர் இதை அறிமுகப்படுத்தினார், அதாவது ராதாகிருஷ்ணனுடைய லீலைகளுக்குள்ளார நுழையறதுக்கு, அதை விவாதிக்கிறதுக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு, அதுல வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தார்கள்.
Because the pastimes of Radha and Krishna, although they were widely discussed, they were not widely understood.
ராதா கிருஷ்ணருடைய லீலைகளானது பரவலா விவாதிக்கப்பட்ட பட்சத்திலையும் பெரும்பாலும் அதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை.
And in the name of Vaishnav Dharma, there were many people who were engaging in illicit sexual activities.
வைஷ்ணவ தர்மம் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் வந்து தகாத பாலுறவுகள்ல ஈடுபட ஆரம்பித்தார்கள்.
Men who became tyagis or women who became tyaginis, they were not strict in their practice, as was Chaitanya Mahaprabhu.
யார் வந்து தியாகிகளான ஆண்களும் தியாகினிகளான பெண்களும் சைத்தன்ய மகாபிரபு எப்படி தன்னுடைய நடத்தைகள்ல கட்டுக்கோப்பா இருந்தாரோ அந்த மாதிரி இருக்கவில்லை.
And they took these completely pure compositions, just like Gita Govinda, as an excuse and an inspiration for their own illicit affairs.
ஆனா இவங்க வந்து இவ்வளவு முற்றிலும் தூய்மையானதான கீத கோவிந்தத்தை தங்களுடைய தவறான உறவுகளுக்காக அவங்க இதை ஒரு சாக்கா வச்சுட்டு அதுல இருந்து ஆர்வத்தையும் எடுத்துக்கொண்டு செயல்பட ஆரம்பித்தார்கள்.
So beginning with Bhaktivinoda Thakur, our Vaishnava Acharyas, they saw the need to teach people at a more basic level.
பக்தியோட தாக்கல் காலத்துல இருந்து நம்மளுடைய ஆச்சாரியர்கள்ல மக்களுக்கு வந்து அடிப்படை விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுல அவங்க வந்து ஆர்வம் காட்ட ஆரம்பித்தார்கள்.
And Srila Prabhupada's preaching or spreading of Krishna consciousness all over the world is of course the most basic activity is chanting the holy names of Krishna, especially the Maha Mantra.
ஸ்ரீல பிரபுபாதர் இந்த கிருஷ்ணமக்தி இயக்கத்தை உலகம் முழுக்க பரப்புறதுல அவருடைய முக்கியமா அவர் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கிறத பரப்பினார்.
And on the basis, the philosophical basis of Bhagavad Gita and Srimad Bhagavatam.
அவர் அந்த மகாமந்திரத்தை ஸ்ரீமத் பகவத்கீதை மற்றும் பாகவதத்தினுடைய அடிப்படையாக வைத்து பரப்பினார்.
Especially, I mean, among the many, many contributions that Srila Prabhupada gave, one was the worldwide popularization of Bhagavad Gita.
Srila Prabhupada kudutha avaru senjirukkudiya palveru arpanigala ondru enna appadina ulaga mulaga Bhagavad Gita avaru vandu prabala paduthinar.
By Srila Prabhupada's grace, the Bhagavad Gita is now widely distributed in most of the, or all of the major languages of the world.
ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையினால இன்றைக்கு உலகம் முழுக்க பெரும்பாலான பகுதிகளில் இந்த பகவத்கீதையானது பெரும்பாலான மொழிகளில் பரவலாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது.
Well, actually there are some major languages in which the distribution is lagging behind somewhat.
இருந்தாலும் ஒரு சில முக்கியமான மொழிகள்ல இன்னும் நம்மளுடைய விநியோகம் அந்த அளவுக்கு பரவலாக செல்லவில்லைன்னு சொல்லலாம்.
Arabic is one of the world's major languages in terms of numbers of people speaking it, but the distribution, although Bhagavad Gita as it is in Arabic has been available for several decades, the distribution hasn't been that much.
உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அரபிக் மொழியில, அரபிக் மொழி உலகத்துல மக்கள் பேசக்கூடிய மொழிகள் முக்கியமான ஒரு மொழியாக இருக்கிறது. அது அதுல நம்மளுடைய பகவத்கீதை வந்து பல ஆண்டுகளாய் நம்ம கிட்ட இருக்கிற பட்சத்திலையும் இது வந்து அதனுடைய விநியோகம் வந்து அந்த அளவுக்கு பரவலாக இல்லை.
Similarly, considering the large population of China, the number of Bhagavad Gita distributed in Chinese hasn't been that much.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையோட ஒப்பிட்டு பார்க்கும் போது சைனா பகவத்கீதையானது அந்த அளவுக்கு
விநியோகிக்கப்படவில்லைன்னு நம்ம சொல்லலாம். Connected with trying to distribute Bhagavad Gita in the various Arabic speaking countries and in mainland China.
அரபிய மொழி பேசக்கூடிய மக்களுக்கு நடுவில் பகவத்கீதையை கொடுக்கறதுலையும் சைன மொழி பேசக்கூடிய மக்களுக்கு நடுவில் பகவத்கீதையை கொடுக்கறதுலையும் பிரச்சனை இருக்கிறதா?
The very fact that these books are available in Arabic, Chinese, Farsi is another major language, Farsi, not as nearly as big as Arabic or Chinese, but I guess about 50 million people or 60 million people know that. So the very fact that that's the main language of Iran, so the very fact that these books are available in these languages is because of Srila Prabhupada.
இந்த மொழிகள்ல வந்து இந்த புத்தகமானது பரவலா விநியோகிக்கப்படல அப்படின்னு அப்புறம் பார்த்தோம்னா இந்த மொழிகள்ல இந்த புத்தகம் கிடைக்கிறது அப்படிங்கறது வந்து ஸ்ரீல பிரபுபாதரை கருணையினாலதான். நாம பார்த்தோம் அப்படின்னா பாரசீக மொழியில கூட இந்த அதாவது உருது சைனா பாரசீக மொழியில கூட இந்த புத்தகம் இருக்கு. பாரசீகம் அப்படிங்கிறது ஈரான் நாட்டினுடைய முக்கியமான மொழியாக இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 6 கோடி மக்கள் அதை
பேசிட்டு இருக்காங்க. And continues to be widely distributed in major languages such as English, German, Spanish, and so on.
Nijema Bhagavad Gita ante aangilam Spanish German pondra moligala vandu romba prabalama romba adhigamaga vinyogikkappattu varugirathu.
And in Tamil, Telugu, there wasn't that much exposure in the culture to Bhagavad Gita as there is now due to Srila Prabhupada.
தமிழ் தெலுங்கு கலாச்சாரத்தை பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இந்த இப்ப பிரபுபாதனால மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகவத்கீதையுடைய விழிப்புணர்வு அளவுக்கு முன்னாடி கிடையாது மக்களுக்கு.
So even within India and within Hinduism, the study of Bhagavad Gita has greatly increased due to Srila Prabhupada's propagation of it.
இந்து மதத்துல இந்தியாவுக்குள்ள பார்த்தோம்னா கூட பிரபுபாதர் இத வளர்த்த காரணத்தினால இந்த பகவத்கீதையை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமளவில் அதிகரித்துள்ளது.
And of course, among the great contributions of Srila Prabhupada is not just presenting Bhagavad Gita, but the fact that he presented Bhagavad Gita as it is really the great contribution.
பிரபுபாதருடைய மிக உயர்ந்த நற்பணி நம்ம சொல்றது பகவத்கீதை அவர் கொடுத்தார் அப்படிங்கிறது மட்டும் காரணம் கிடையாது. பகவத்கீதை அவர் வந்து உண்மையிலுள்ள உள்ளதுள்ளபடி கொடுத்தார் அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான பணியாகும்.
Which is, you see, if we say, well, he popularized study of Bhagavad Gita, we could say that's a religious and a cultural contribution.
அவர் வந்து பகவத்கீதையை கொடுத்தார் அப்படிங்கிறது ஒரு மதம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த ஒரு பணியாக அவர் செய்திருக்கிறார்ன்னு சொல்லலாம்.
But to give Bhagavad Gita as it is a genuinely spiritual contribution.
ஆனா அந்த பகவத்கீதையை உண்மையில கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப அங்கீகாரத்தோட ஆன்மீகமான ஒரு பணியாக அது அமைகிறது.
There might be various Hindutvavadis of various kinds who will appreciate that Srila Prabhupada popularized the Bhagavad Gita all over the world and in India.
Srila Prabhupada ulagam ulagam seri indiyavil seri the Bhagavad Gita prabala padithi irukkar abingiratha palveru hindutvavadigal vandu paraatuvargal.
But they would not appreciate that Prabhupada, he gave Bhagavad Gita as it is.
ஆனா பிரபுபாதர் அந்த பகவத்கீதையை உண்மையுள்ள கொடுத்தது அவங்க வந்து பாராட்ட மாட்டார்கள்.
Because they say it's too closed. Only Krishna. Whereas Hinduism is more broad. So they think that Prabhupada, they'll praise him for popularizing Bhagavad Gita, but they don't like his explanations.
அவங்க வந்து பிரபுபாதர் பகவத்கீதையை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கறதுதான் அவங்க வந்து பிரபுபாதரை பாராட்டுவாங்க ஆனா அவருடைய விளக்கத்தை அவங்க வந்து ஏற்றுக்கொள்றது கிடையாது.
So we bow down at Srila Prabhupada's lotus feet millions and millions of times for giving us Bhagavad Gita as it is.
ஆனா நம்ம வந்து இந்த பகவத்கீதையை உண்மையில கொடுத்ததுனால ஸ்ரீல பிரபுபாதருடைய தாமரை திருவடிகள்ல கோடிக்கணக்கான முறை நம்ம விழுந்து வணங்கலாம்.
Which is what we all need to know.
ஏனா அதுதான் நாம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது.
The conclusion of which is manmana bhavamad bhaktah, always think of me and become my devotee. It means Krishna. Always think of Krishna and become Krishna's devotee.
அந்த பகவத் கீதையினுடைய முடிவு என்ன அப்படின்னா மன்மனா பகவத் பக்தோ எப்பவும் என்னை நினைத்துக் கொண்டது என்னுடைய பக்தராக என்னையே அப்படின்னா அது அந்த கிருஷ்ணரை குறிக்கிறது கிருஷ்ணனை நினைத்துக் கொண்டிருந்து கிருஷ்ணனுடைய பக்தராக இருந்தார்.
Srila Prabhupada also gave us Srimad Bhagavatam, Chaitanya Charitamrita, Bhakti Rasamrita Sindhu and other books.
Srila Prabhupada namakku Srimad Bhagavatam, Chaitanya Charitamrita, Bhakti Rasamrita Sindhu mattum innum nariya puthagangalai koduthirukkar.
With original commentaries.
Avarudaiya moolam avare vandu idhukku vyakaranam.
Original means following the previous acharya.
Avarudha moolama koduthirukkar appadina avar sondama koduthadhu kedaiyadhu poorviga acharyala pinpatti koduthirukkar.
For the first time ever presented in a non-Indian language for the benefit of people with no previous exposure to this culture.
ஆனா பிரபுபாதர் வந்து இத வந்து முதல் முறையா இந்திய மொழிகளுக்கு அப்பாற்பட்டு கொண்டு போய் கொடுத்தார். அது மட்டும் இல்லாம இந்த கலாச்சாரத்தை பத்தி எந்த ஒரு அறிவுமே இல்லாத மக்களுக்கு கொடுத்தார்.
How to think of Krishna and be his devotee, Chaitanya Mahaprabhu has given the highest example of that.
எப்படி கிருஷ்ணனை பத்தி நினைச்சு எப்படி கிருஷ்ணனுடைய பக்தர் ஆகிறது அப்படிங்கிறதுக்கு சைத்தன்ய மகாபிரபு மிக உயர்ந்த உதாரணத்தை அமைத்துக் கொடுத்தார்.
And the followers of Srila Prabhupada, of Rupa Goswami and of Chaitanya Mahaprabhu aspire not to imitate Chaitanya Mahaprabhu but to follow in his footsteps.
Srila Prabhupada பின்பற்றக்கூடியவர்கள் Rupa Goswami பின்பற்றக்கூடியவர்கள் Chaitanya Mahaprabhu பின்பற்றக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து சைத்திர மகாபிரபு நகல் செய்யறது கிடையாது அவரை பின்பற்றது முயற்சி பண்றாங்க.
But the following his footsteps means to come to the level of relishing and entering into Krishna's pastimes in Vrindavan, especially the Radha Krishna Leela.
அவர்களுடைய அடிச்சொருளை பின்பற்றது அப்படின்னா கிருஷ்ணனுடைய லீலைகள் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய லீலைகள் அதிலே குறிப்பா ராதா கிருஷ்ணனுடைய லீலைகளுக்குள்ளார நுழைந்து அதை அனுபவிக்கக்கூடிய நிலையை பெறுவதற்கு முயற்சி
செய்கிறார்கள். It's not necessarily that all Gauriya Vaishnavas aspire to for Gopi Leela in Vrindavan.
எல்லா கௌரிய வைஷ்ணவர்களுமே வந்து பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபி லீலையை தான் திருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு அவசியம் கிடையாது.
Some may be more inclined toward other leelas or other forms of the Lord.
சிலர் வந்து பகவானுடைய மற்ற லீலைகளையும் இல்ல பகவானுடைய மற்ற ரூபங்களையும் ஆரம்பியர்களாக இருக்கலாம்.
But all can attain success in their upasana, in their form of worship, by the method given by Chaitanya Mahaprabhu, which is the yuga dharma of harinama sankirtan.
ஆனா அவங்க எல்லாருமே வந்து சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறையான யுக தர்மத்தை கடைபிடிக்கிறது யுக தர்மமான இந்த நாம சங்கீர்த்தனத்தை கடைபிடிக்கிறது மூலமா எல்லாருமே வந்து பக்குவ நிலையை அடைய முடியும்.
So there are many high topics to discuss.
நிறைய உயர்ந்த விஷயங்கள் நம்ம வந்து விவாதிக்கிறதுக்கு இருக்கு.
The various leelas and bhavs of Krishna and his avatars and his devotees.
Krishna avarude avatarangal avarude bhaktargalude palveru leelegal vaadhikka vendirukku.
But the basis and the entry into all of that is the understanding of Bhagavad Gita as it is.
ஆனா அதுக்கு வந்து அடிப்படை நம்ம அது உள்ள நுழையணும் அப்படின்னா அது வந்து பகவத் கீதை உண்மையில் தான்.
So we're very grateful to Srila Prabhupada for teaching us at an appropriate level
நம்ம வந்து நம்மளுடைய நினைவு தகுந்த மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்ரீல பிரபுபாதுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம்.
At the level that we need to understand.
நம்ம எந்த நிலையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த நிலையிலிருந்து அவர் கொடுத்திருக்கிறார்.
If we discuss a lot about Radha Krishna Leela without having a solid basis in the understanding of Bhagavad Gita, then very soon we'll end up in the same position as those so-called Vaishnavas in Bengal who use that as an excuse to supposedly justify their illicit activities.
நம்ம வந்து பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு ஸ்திரமான அடித்தளம் இல்லாம நம்ம ராதாகிருஷ்ண லீலைகளை விவாதித்தோம் அப்படின்னா அப்ப நம்ம காலப்போக்கில் வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை போல முடிஞ்சு விடுவோம். வங்காளத்தை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த ராதாகிருஷ்ண சாக்கா வச்சு அவங்க தங்களுடைய தவறான பாலுறவுகள்ல ஈடுபடக்கூடியவர்களாக இருக்காங்க. அந்த நிலைக்கு நம்ம போயிடுவோம். பகவத்கீதை அடிப்படையில் செயல்படலாம்.
So as stated in Bhagavad Gita, we should make spiritual progress gradually, step by step.
பகவத் கீதையில சொல்லியிருக்க மாதிரி நம்ம வந்து ஆன்மீக முன்னேற்றத்தை வந்து படிப்படியாக முன்னேற வேண்டும்.
Shanay shanay ruparamed dritya buddhi dritya grihita. One should go step by step with intelligence and determination.
ஒருத்தர் வந்து புத்திசாலித்தனத்தோடையும் மன உறுதியோடையும் படிப்படியாக முன்னேறி செல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கு.
These practical and realistic instructions were given to us by Srila Prabhupada.
Srila Prabhupada nama kodukapattirukkoodiya nadaimurai upadesangal.
So please be a follower of Srila Prabhupada.
Adhanaala neenga daya Srila Prabhupada pinpatrakoodiyavaraga irungal.
Srila Prabhupada said that he will live forever in his books.
Srila Prabhupada sollirkar avar thannude puthagamai valivilaga eppovume irupaarga.
We can take advantage of the instructions given in his books.
அவருடைய புத்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உபதேசங்களை நாம வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
And become his follower.
அவரை பின்பற்றக்கூடியவர்களாகுங்கள்.
He is following his guru.
அவர் அவருடைய குருவை பின்பற்றுகிறார்.
Who is following his guru.
அவர் அவருடைய குருவை பின்பற்றுகிறார்.
Like this, there's a great following movement. Chain called parampara.
இப்படிதான் நம்ம வந்து பின்பற்றக்கூடியவர்களுடைய விதத்துல பரம்பரை அப்படிங்கிறது வரக்கூடியது.
Ultimately that reaches up to Krishna.
அது இறுதியில கிருஷ்ணரை சென்றடைகிறது.
So if we follow Srila Prabhupada, then we'll go to Krishna.
நம்ம Srila Prabhupada பின்பற்றணும் அப்படின்னா அப்ப நம்ம கிருஷ்ணர்கிட்ட போய் சேருவோம்.
So better to follow him.
அதனால அவரை பின்பற்றதுங்கிறது மிக சிறந்தது.
He taught us how best to follow Chaitanya Mahaprabhu.
அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கார் சைத்திர மகாபுரு பின்பற்றது எவ்வளவு சிறந்தது அப்படின்னு.
By understanding the teachings of Bhagavad Gita.
பகவத்கீதையினுடைய உபதேசங்களை புரிந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும்.
ஸ்ரீமத் பாகவதம்.
ஸ்ரீமத் பாகவதம்.
And all these exalted shastras.
மற்றும் இந்த இதர உயர்ந்த சாஸ்திரங்களை பின்பற்றி நம்ம அடைய முடியும்.
Any question about this place?
இது குறித்து ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேட்கலாம்.
Shall attain Krishna by chanting Hare Krishna.
Nichayama Hare Krishna mantra uchcharikkiradhaala nama Krishna adaivom.
We also have to learn how to chant Hare Krishna in a way that is pleasing to Krishna.
Ana adhe samayathila Krishna rendu thrupti padatha kudiya vidathila eppadi Hare Krishna mantra uchcharikkiradhu nama kattukolla vendiya avasiyam.
Chaitanya Mahaprabhu said nirapradhe nama loile pai prema dham, that by chanting the names of Krishna without offenses we will attain the treasure of love of Krishna.
Chaitanya Mahaprabhu சொல்லிருக்கார் கிருஷ்ணருடைய திருநாமங்களை அபராதம் என்று உச்சரிக்கிறதன் மூலமா பிரேமை அப்படிங்கிற தனத்தை நாம அடைவோம்.
So even some demons, they also chant Hare Krishna.
ஒரு சில
they chant the name of Krishna.
அவங்களும் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றாங்க.
There's many of them. They call themselves avatars, Bhagavan. And their followers chant some Gopal, this, that.
ஒரு அசுரன் வந்து தன்னையே கடவுள்னு சொல்லிக்கலாம். அவன் வந்து தன்னையே பகவான் சொல்லிட்டு அவனை பின்பற்றக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல
That's not counted as actual chant.
You
have to chant under the guidance of the proper devotees of Krishna. Otherwise the demons chanting, that's they're pretending to be Krishna. Their followers, they think that their the so-called guru is Krishna. They're cheating.
இந்த அசுரர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லலாம் அவங்களை பின்பற்றக்கூடியவங்க பாத்தீங்கன்னா இவரை கடவுள் நினைச்சு அதனால ஏமாறுறாங்க இந்த வித்த அவங்களுடைய அவங்க கிருஷ்ணருடைய பேரை சொல்றது அப்படிங்கறது ஏமாத்துறதுக்காக சொல்றாங்க
So chanting, yes, simply by chanting will go to Krishna.
எளிமையா பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறதாலே அந்த கிருஷ்ணன் போக முடியும்
But chanting is not something that comes out of the voice box produced by the tongue and the lips and the palate.
ஆனா உச்சரிக்கிறது அப்படிங்கறது நம்மளுடைய நாக்கு வாயிலே நம்மளுடைய இதை வச்சு ஏதோ உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சப்தம் கிடையாது
Actual chanting comes from pure consciousness.
உண்மையான உச்சரிப்பு அப்படிங்கறது தூய்மையான உணர்வின் மூலமா வரக்கூடியது
The consciousness has to be purified by hearing from devotees.
நம்மளுடைய உணர்வானது பக்தர்களிடம் தொடர்ந்து கேட்கறது மூலமா தூய்மைப்படுத்தப்பட வேண்டும்
And understanding who is Krishna and what is our relationship with Krishna.
Krishna yaru Krishnaoda namak irukkukuri uravu pore enna gendra nam therinjukolla vendum.
Otherwise if we're chanting Gopal Govinda I think that Gopal or Govinda is some ugly nasty fat black magician who's now in a wheelchair and will die sooner the better then that's offensive to Krishna.
நம்ம வந்து இதை புரிந்து கொள்ளாம சும்மா கோபால் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபால் கோவிந்தா அப்படிங்கறது ஏதோ அசிங்கமான வயசான கருப்பான அழகற்ற ஒரு ரீசார்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் கூடிய ஒருத்தர் கூடிய சீக்கிரம் சாக போற ஒருத்தர் நினைச்சுட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்ப அது வந்து விஸ்வரட்ச குறிப்பதாக
பிளாக் மீன்ஸ் கிருஷ்ணா இஸ் ஆல்சோ பிளாக் பட் கிருஷ்ணா இஸ் ஷாமசுந்தர் அண்ட் ஹி இஸ் கால அதியாசுந்தர்
கருப்புனா கிருஷ்ணரும் கருப்பு தான் ஆனா கிருஷ்ணர் வந்து ஷியாம சுந்தரர் ஷியாமன் வந்து அழகா இருக்கக்கூடியவர் ஆனா இது வந்து கருப்பா அதிகமா இருக்கக்கூடியவர்
So don't be fooled.
அதனால முட்டாளா இருந்துடாதீங்க
And don't take Krishna consciousness so cheap.
கிருஷ்ண பக்தி வந்து சும்மா எளிமையா எடுத்துக்கிறதுக்கு பயிலாதீங்க
I'll do a little chanting here and there and I'll go on with my life.
நான் வந்து ஏன்னா அப்பப்ப ஏதோ கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் அது மூலமா நான் வந்து என்னோட வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க
பக்தி மீன்ஸ் ஆத்ம சமர்ப்பணம் to give ourselves to Krishna
பக்தி அப்படின்னா ஆத்ம சமர்ப்பணம் நம்மள கிருஷ்ணர்கிட்ட ஒப்படைக்கிறது
Not that I'll go on with my life as I like and sometimes chant Hare Krishna
நான் வந்து என் வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறனோ அதே மாதிரி நடத்திட்டே இருப்பேன் அப்பப்ப நான் வந்து ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது கிடையாது
That is not bhakti.
அது கிடையாது பக்தி
Anything else?
There is another question.
This is Mahashabu.
Okay,
good. I have
married today.
He said that Chaitanya Mahaprabhu married when his first wife died, he married again. That's what he said.
சைத்தன்ய மகாபிரபு வந்து கல்யாணம் பண்ணிட்டார் அந்த அந்த அவருடைய மனைவி மரணம் அடையவும் மறுபடியும் அவர் வந்து திருமணம் செய்து கொண்டார்
That's true.
ஆமா அது உண்மைதான்
It's not a question. It's true.
இதுல எந்த கேள்வியும் கிடையாது கேள்வி எதுவும் கேட்கல
If you think that Chaitanya Mahaprabhu is an ordinary person, then you have not understood Chaitanya Mahaprabhu.
சைத்தன்ய மகாபிரபு ஒரு சாதாரணவர் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சைத்தன்ய மகாபிரபு புரிந்து கொள்ளவே இல்லை
கிருஷ்ணர் 16,108
கிருஷ்ணர் வந்து 16,108 மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டார்
He is not an ordinary person.
அவர் சாதாரண நபர் கிடையாது
What is the difference between a disciple and a follower? Well, that was a major part of the class.
சிஷ்யனுக்கும் பின்பற்றக்கூடியவருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டுகார் அதுதான் இந்த உபநியாசத்தினுடைய முக்கியமான பகுதி
A real disciple is a follower.
உண்மையான சிஷ்யர் வந்து யாரு பின்பற்றக்கூடியவரோ அவரே
Sometimes people officially take initiation and then they don't follow.
சில நேரங்கள்ல மக்கள் வந்து பேரளவு தீட்சை வாங்கிறாங்க ஆனா பின்பற்றது கிடையாது.
Therefore, I made a distinction between the two.
அதனாலதான் இந்த ரெண்டுக்கும் நடுவில் நான் வேற்றுமை வேறுபடுத்தி காட்டினேன்.
Some other question?
வேற ஏதாவது கேட்குங்க. Is it that only those who understand Bhagavad Gita can read Bhagavad Gita?
Yeah, Bhagavad Gita is the essential knowledge by which we can enter into the topics of Srimad Bhagavatam.
Bhagavad Gita is very adipadiyana jnanam adha nam purinjittadhukku appuram nam vandu Bhagavatathula ulla nuleya mudiyum.
Many people say that Swami Vivekananda, often they say that. He said better to play football than read Bhagavad Gita. Tell them that he was a rascal. He's not an authority on Bhagavad Gita. His so-called guru was eating cow's flesh. He himself, although he was supposed to be a sannyasi, was a meat eater. And although in South India, the Ramakrishna Mission sannyasis, because people here know what a sannyasi is supposed to be like, they're vegetarians. But in Bengal, they're not at all vegetarians. In fact, they run chicken farms. So you can ask them when they say, you say, did you know that Vivekananda, he was eating meat?
அப்படி யாராவது கேட்டாங்க அப்படின்னா நீங்க அவங்ககிட்ட கேட்கலாம், கேள்வி கேட்கலாம், விவேகானந்தர் மாமிசம் சாப்பிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கலாம்.
He went to the west and he brought one woman with him. Who knows what he was doing with that woman?
அவர் வந்து மேற்கத்திய நாட்டுக்கு போனப்ப அவர் யார கூப்பிட்டு வந்தார், ஒரே ஒரு பெண்மணி தான் கூப்பிட்டு வந்தார். அந்த பெண்மணியோட அவர் என்ன
அவர் கேட்டார், went to the west and he brought so many people to spiritual life. So why don't you listen to Prabhupada instead of listening to him?
ஆனா பிரபுபாத் மேற்கத்திய நாடுகளுக்கு போய் எத்தனையோ பேர் அவரை பின்பற்றக்கூடியவங்களை கொடுத்திருந்தார், ஏன் நீங்க வந்து பிரபுபாத் சொல்றத கேட்கக்கூடாது, விவேகானந்தர் சொல்றத கேட்கறத காட்டலாம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும்.
So tell them, you want to follow Vivekananda and be a meat eater? They may say yes.
அவங்ககிட்ட கேளுங்க, நீங்க வந்து விவேகானந்தர் பின்பற்றி ஒரு அசைவ உணவு சாப்பிடக்கூடியதா இருக்க போறீங்களான்னு அவங்க அப்படி இருக்கிறோம்னு சொல்லி கூட பதில் சொல்லலாம்.
This Vivekananda's idea, you be strong, then in your next life you become a gorilla, that's all.
Vivekananda's idea is that you have to be a gorilla. If you have to be a gorilla, you have to be a gorilla.
Because that's what you get. What you want, you get. If anyone, after reading Prabhupada's books, has any sympathy for Vivekananda and Ramakrishna, and they never read Prabhupada's books.
யாராவது பிரபுபாதோட புத்தகங்களை படிச்சுட்டு படிச்சதுக்கு அப்புறம் விவேகானந்தர் மேலேயோ ராமகிருஷ்ண மேலேயோ ஏதாவது ஒரு சில அனுதாபம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வந்து பிரபுபாதோட புத்தகத்தை படிக்கவே இல்லைன்னு அர்த்தம்.
They made their misinterpretations are so misleading and so bad. They spoil so many generations of people.
அவங்களுடைய தவறான விளக்கங்கள் வந்து எந்த அளவுக்கு மோசமானதா இருக்கு அப்படின்னா பல்வேறு தலைமுறையா மக்களை வந்து அந்த விளக்கங்கள் வந்து கெடுத்துருக்கு.
கிருஷ்ணர் சே சாவதமான் பரித்யஜா மாமேகம் சரணம் விஜ. Give up everything else, surrender to me.
கிருஷ்ணர் சொல்றாரு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கிட்ட சரண் அடைக்கிறார்.
And this Ramakrishna says, Jato mat toto pat. Whatever, do whatever you, it's practically, it interprets, do whatever you like.
ஆனா இந்த ராமகிருஷ்ணன் சொல்றாரு ஜெதோமத் தசோபத், நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறோ அது எல்லாத்தையும் செய்யலாம்னு.
As I just said, he was also eating beef.
She
wanted to show that all the religions are the same. So for some time he practiced as a Christian, and when he was practicing as a Muslim, he had beef, just to show he's a good Muslim. Somehow or other he got this Vivekananda got a big name. He went to America and gave a few lectures and came back with one woman. And there, you know, he himself was eating meat regularly. Smoking tobacco and everything. So that's some or other people think he's a great spiritual leader, but he's a rascal. And even if you think he did so much for Hinduism, whatever Hinduism is, well, Prabhupada did much more. Prabhupada, he went to the West and he made people into devotees of Krishna. Tell them, they said, like they tell them, shame on you. Who are you to speak anything? See, Prabhupada, by his teaching, he brought so many people to India. They're from the West, they're wearing dhotis and saris. And you're just a brown skinned version of a Western man, that's all. You don't even know how to wear it. So you write an article in the Bhagavad Darshan. Don't call it Krishna Darshan. Prabhupada called it Bhagavad Darshan. So don't be more intelligent than Prabhupada. Call it Bhagavad Darshan and say how this idea, you don't have to say the name, but you can say this idea that playing football is better than reading Bhagavad Gita is totally misleading and it's demoniac and we should reject that totally. Hare Krishna. On that blissful note, we'll finish here. Always very blissful to lambast these demons. So, yeah, we'll finish that.